இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை என்ஆர்கே ஸ்பெஷாலிட்டி கிளினிக் எலும்பு மூட்டு மற்றும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் ராஜ்குமார் அவர்கள் எலும்பு மூட்டு பிரச்சனைகளும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள்.
மனிதன் உடலை வந்து பாதுகாக்க வந்து நம்ம எத்தனையோ விதமான செயல்களை செஞ்சுக்கிறோம். சாதாரணமாக ஒரு ரெண்டு கல்லை உரச உரச கூட வந்து தேய்மானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் நம்ம மனிதன் உடம்புல வந்து எலும்பு பாகங்கள்ங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதோட தேய்மானங்கள் ஏற்படக்கூடிய வகையில் என்னென்னலாம் பாதிப்புகள் ஆகுது, அதை எந்த வகையில் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களையும் மருத்துவர் வந்து விரிவாக்குறா இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார், எலும்பு மூட்டு மற்றும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணராக என்ஆர்கே ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கில் புதுக்கோட்டையில் இருக்கிறேன். இன்று உலகம் முழுவதும் ஆர்த்ரைட்டிஸ் டே என்னும் மூட்டு தேய்மான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அதை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள நான் இங்கு வந்துள்ளேன்.
மனித உடலில் எலும்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து தேய்மானங்கள் அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது. அதனால் அது எந்த வகையில் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதை சரி பண்ணக்கூடிய விதங்கள் என்ன, அதை பற்றி பல தகவல்களையும் விரிவான வகையில் கூறுங்க சார்.
எலும்பு மட்டுமே வச்சு உடலை வந்து உருவாக்கவில்லை கடவுள் வந்து, நமக்கு எலும்புகளை இணைக்கிற ஒரு பாலமாக தான் நம்மளுக்கு மூட்டுகளை வந்து படைச்சிருக்காரு. மூட்டுகள் ஒழுங்காக இருக்கிறனால தான் நம்ம இயக்க சக்தி கிடைக்கிது, விலங்குகளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும். அதில் மேல்பாக மூட்டு, நடுமுதுகு, கால், முழங்கால், குதிங்கால் இந்த மாதிரி மூட்டுகள் இருக்கிறது. இந்த மூட்டுகள் வந்து நம்ம நீங்கள் ஏற்கனவே முதல் தடவை சொன்னபடி தேய தேய உராய உராய அதில் வந்து என்ன இருந்தாலும் ஒரு தேய்மான விஷயம் நடக்கும். அந்த தேய்மானனால் மூட்டு நாளைக்கு வலுவிழந்ததுக்கப்புறம் வலியும் அதனால் நடையோட பாதிப்பும் அதிகமாகுது. இதை பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல வந்திருக்கோம்.
சார், இப்போ இந்த மூட்டு தேய்மானங்கள் அப்படின்னு இருக்குது சார், அதுக்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறை இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன சார், அதோட வழிகளை தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன சார்?
மூட்டு தேய்மானங்கிறது நம்மளுக்கு வந்து நான் ஒரு பொருளோடு ஒப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம ஒரு பஸ்ஸு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து எத்தனை டயர் இருக்குது அதை வச்சு தேய்மானம் நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பக்கமாகவே சாய்ந்து ஒரு பக்கமாகவே அதிக பலு கொடுத்து ஒரு வண்டி ஒரு டயர் போயிட்டு இருந்தால் ஒரு பக்கம் மட்டும்தான் தேய்மானம் ஆகும். ஸோ அதாவது உடல் எடை பருமன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள மருத்துவர்கள் முதல் முக்கிய காரணமாக சொல்கிறோம். நம்ம முழங்கால் மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு முதல் முக்கிய காரணம் உடல் எடையை சரியாக பராமரிக்காது. ரெண்டாவது வந்து அந்த எடையை பராமரிச்சிருந்தாலும் சரியான தளத்தில் அதை இயக்காமல் இருக்கிறப்ப தேய்மானங்கள் அதிகமாகும். சப்போஸ் சொல்லப்போனால் மாடிப்படி ஏறி இறங்குறது ப்ளஸ் வந்து மேடு பலமான விஷயங்களில் அதிகமாக நம்ம வந்து நடை கொடுக்குறப்ப மூட்டுக்கு அதிக உராய்வு தன்மையை கொடுக்குறோம். இது வயது ஆக ஆக அதோட பளு அதிகமாகிறப்ப தேய்மானம் அதிகமாகும். மூணாவது விஷயம் ஒரு அலைன்மெண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதாவது நேர்கோட்டில் ஜாயிண்ட் வந்து இடுப்பு முழங்கால் மற்றும் குதிங்கால் மூணும் ஒரே கோட்டில் இருந்தால் தான் அந்த வளைவுகள் காலுக்கு வராது. இந்த வளைவுகளை தான் நம்ம நவீன எக்ஸ்ரே கருவியில் வந்து நிற்க வச்சு நம்ம பார்த்து அதை கண்டுபிடிக்கலாம். நான்காவது மிக மிக முக்கியமானது நம்மளுக்கு இயன்முறை சிகிச்சை, அதாவது முழங்காலுக்கு வந்து நம்மனா தொடை சதை பகுதியை நம்ம வலுவான பயிற்சிகளை கொண்டு அதை நம்ம வலுப்படுத்திக்கிட்டே இருந்தால் முழங்காலுக்கு போகிற ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க எஃப், அதாவது விசை வந்து கம்மியாகும். முழங்காலுக்கு போகிற விசை கம்மியாக ஆக உங்களுக்கு அது வந்து தேய்மானத்தை நம்ம தள்ளி போடலாம். ஸோ இது வந்து முழங்கால் தேய்மானங்கிறது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு. மூடி நரைக்கிற மாதிரி, தோல் சுருக்க வர மாதிரி, பல் தேய்கிற மாதிரி வயது ஆக ஆக முழங்கால் தேய்மானம் வரும். எத்தனை சதவீதம் எத்தனை மக்களுக்கு மாறுபடுதுங்கிறத வச்சு தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஆண்களுக்கு ஒரு மாதிரி ஆகும், பெண்களுக்கு ஒரு மாதிரி ஆகும், வயதானவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை வகைப்படுத்தி அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ரே கருவியில் வந்து அதை பார்த்து அதை வந்து அதை சரியான ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிகிச்சை பண்ணலான்னு அதை வரைமுறைப்படுத்தலாம்.
சார், முன்ன காலத்துலலாம் வந்து மூட்டு வலி அப்படின்னாதான் ஏதோ வயசாகிடுச்சு மூட்டு வலின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருக்கிறத வச்சு ஏதோ களத்தை ஓட்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த அறிவியல் வளர்ச்சி பரிமாணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் வந்து இந்த மூட்டு வலிக்கான பிரச்சனைகளுக்கு என்ன விதமான நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
நவீன சிகிச்சை முன்னாடி நான் முக்கியமாக சொல்ல வர்றது வருமுன் காப்போம், வருமுன் தடுப்போம் தான் முக்கியமான முயற்சி. ஸோ உடல் பருமனை குறைக்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக ஏறவும் விடக்கூடாது. உடல் பருமன் இருந்தால் அதை அளவான முறையில் குறைக்கணும். ரெண்டாவது, மூட்டுக்கான இயக்க சக்தியை அதிகமாக ரொம்ப கொடுக்காம அதை அளவோடு செய்யணும். அதற்காக நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நம்ம வந்து அதை நடைப்பயிற்சியில் மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே நல்ல பயிற்சி வந்து நீச்சலும் சைக்கிள் பண்ணுறது தான் முழங்கால் மூட்டுக்கு உகந்தது. நம்மளோட ரெண்டோட வெளிப்பாடும் பார்த்திங்கன்னா நடைய விட அது அதிகமாக இது வந்து நம்மளுக்கு கேலரிஸையும் குறைக்கும், முழங்கால் சதையோட உங்களுக்கு வந்து பழுவை அதிகப்படுத்துகிறனால தேய்மானத்தை குறைக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்டபடி இப்போ நவீன சிகிச்சையில் என்ன இருக்குன்னா, ஆரம்ப நிலையில் வலி இருக்குது சார், அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சில மருந்து மாத்திரைகள் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து சூடு ஒத்தர மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இயன்முறை சிகிச்சையில் போனால் உங்களுக்கு லேசர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அந்த இதுவும் வேக்ஸ் பாத்துன்னு சொல்லி மெழுகு ஒத்தடமும் இந்த மாதிரி அதை முழங்காலுக்குள்ளே இருக்கிற வலியை குறைக்கிறதுக்குள்ள மேலே மேம்போக்கான விஷயங்களை செய்யலாம். ஒரு கட்டத்துக்கு மேல், அதாவது நான் ஒரு ஒரு நடையும் ஒரு ஒரு அடியும் எனக்கு வலிக்குது அப்படின்னா, நம்ம அதை வந்து நுண்கதிர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற தேய்மானத்தோட சதவீதத்தை அளவீடு செய்வோம். அளவீடு செய்கிறப்ப இதுக்கு வந்து நாலு வரையறைகள் இருக்குது. ஓகே, 25% இன்வால்வ் ஆனால் என்ன பண்ணலாம், 50% வந்து மாறி இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த வரையறைக்கு ஏற்ற மாதிரியும் எந்த பாகம் அதிகப்படியாக இருக்குது, அது வந்து ஆண்களா பெண்களா 50 வயசை தாண்டவங்களா குறைச்சிருக்கா, இதை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணுவோம். சப்போஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு கால் வளைவு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வளைவை சரி பண்ணுறதை முதல்ல செஞ்சால் மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சையை நம்ம குறைக்கலாம். அதை வந்து முழங்கால் மூட்டில் அலைன்மெண்ட் மாத்திர அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்ப நிலையிலேயே அறுவை சிகிச்சையெல்லாம் எல்லாருக்குமே செய்ய போகிறதில்ல. அறுவை சிகிச்சை ஒரு எடுத்தோன்னே தீர்வு கிடையாது, அறுவை சிகிச்சை கடைசி. நான் அதை எல்லாருமே எனக்கு வர நோயாளி கேட்டே நான் என்ன சொல்லுவேன்னா, கண்ணில் வந்து நம்ம கண் அறுவை சிகிச்சை, கண் புறைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்கிறாங்க கேட்ராக்டுன்னு, அதை யாருமே வந்து 10% இருக்க போகிறப்பே பண்ணுறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கண் பார்வை இழந்ததுக்கப்புறம் தான் போய் பண்ணணும்னு பண்ண போகிறது கிடையாது. எப்போ நம்மளால் ஒரு விஷயத்தை அதிகப்படியாக செய்ய முடியாமல் போகுதோ அப்போ தான் போய் அதை கரெக்டாக செஞ்சுக்கணும். அப்போனா உங்களுக்கு வந்து அந்த ஓட்டத்திலே அது வந்து நடைய கொண்டு வந்துடும். அப்படி பார்க்குறப்ப எடுத்தோடனே முழங்காலில் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு ஊசி மருந்தை செலுத்தியும் சரி பண்ணலாம். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இயற்கை இயன்முறை சிகிச்சை ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்னு சொல்ல பயிற்சி, முன்தொடை பின்தொடை காலை மடக்கி நீட்டுறது, இந்த பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் மூணாவது தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லும். அதாவது காலையில் எழுந்த உடனே முத அடியே வலிக்குது, 10 அடி கூட அவங்களால வீட்டுக்குள்ளே நடக்க முடியல, காலோட வளைவு தன்மை சாய்ந்து நடக்கிற மாதிரி ஆகுது, எக்ஸ்ரேயில் பார்க்குறப்ப கால் கோணலாக தெரியுது, இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சைன்னு ஒரு தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாமல் கிடையாது, அந்த காலம் மாதிரி யாரையுமே படுத்த படுக்கையாக ஆக்க தேவையில்லை.
சார், பொதுவாக வந்து ஒரு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதயம் அப்படின்னா இதயத்தையே மாற்றி செய்கிறோம், இதுப்போ ஒரு கிட்னி அப்படின்னா ஒரு கிட்னியை மாற்றி செய்கிறோம், இதுபடி ஏதேனும் முக்கியமான பொருள்களை மாற்றி செய்கிறோம் அப்படிங்கிற வகையில் இருக்குது. இந்த மூற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற வகையில் இதை எப்படி மூட்டையை மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்கள்கிட்ட கூட ஒரு சந்தேகமாக இப்படியோ என்னமோங்கிற ஒரு பயம் உணர்வு கூட இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் கூறலாமே.
மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது நீங்கள் நினைக்கிற போல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை இல்லை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிற மாதிரி ஒரு உயிருள்ள ஒருத்தர் பொருளிலிருந்து எடுத்து வைக்கிற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த மாதிரி கிடையாது. இது மூட்டு வந்து நம்ம மூட்டில் அந்த அசைவு பொருளான குருத்தெலும்புகள் தேய்மானம் இருக்குது, அந்த குருத்தெலும்புக்கு ஈக்குவலாக என்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை பொருளை உள்ளே வந்து நாங்கள் பொருத்திடுவோம். அதுதான் இப்போ இதை ஈஸி புரியும்படி சொல்லணும்னா இருதய வாழ்வு மாற்று. அதில் வந்து ஒன்று மனித உடலில் இருக்க இருதய வாழ்வே இருக்குது, இன்னொன்று செயற்கை வாழ்வுகளும் இருக்குது. இப்போ மூட்டு இதில் வந்து செயற்கை மூட்டு தான் வந்து நம்ம நேரடியாக உபயோகப்படுத்துகிறோம். அதில் பல வகைகள் இருக்குது. இப்போ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலோகத்தாலையும் நடுவில் பிளாஸ்டிக் பொருள் ஒன்றையும் நம்ம சேர்றப்ப அந்த உராய்வு தன்மை வந்து ஒரிஜினலாக நம்மளோட மனித மூட்டு மாதிரியே அது செயல்படும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலம் எவ்வளவு காலம் அதோடய உழைப்பு இருக்குங்கிறது ஏற்ற மாதிரி பொருத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் அதோட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அறுவை சிகிச்சைக்கு பிறகு அதையும் நம்ம வந்து செயற்கையாக பொறுத்திருந்தாலும் திரும்ப பாதுகாக்கும் முறைகள் ரொம்ப முக்கியமானது, அதற்கும் உராய்வு தன்மை இருக்க செய்யும். எனவே அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்ம ஒரு 20 வயசு ஆன மாதிரி முழங்கால் மாறிடுச்சுன்னு நினைவில் கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அசைவுகளை கொடுக்கும். நம்ம வந்து அதை ஒரு 25 வருடம் to 35 வருடம் வந்து அதை கண்டிப்பாக அதோடய தேய்மான சக்தியை ஏற்ற அளவுக்கு மாதிரி பயன்படுத்தினால் ஒரு தடவை பண்ணதுலேயே நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா வச்சுக்கலாம். நிறைய பேர் என்னென்னா, ஒரு தடவை பண்ணால் ரெண்டாவது தடவை பண்ணணுமோ அப்படின்னு சந்தேகங்களும் வருது. சரியான முறையில் சரியான டயத்தில் பண்ணி காலம் தாங்குகிற அளவு பொருளை செயற்கை மூட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு முறையில் பண்ணுறதே நம்ம காலம் ஃபுல்லாக ஒழுங்காக வச்சுக்கலாம்.
அந்த மூட்டு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத வந்து செஞ்சுக்கிட்டோம்னா அது எந்த அளவுக்கு அது நமக்கு சரியாக வரும், சரியாகுமோ இல்லையோ, இல்லை இவ்வளோ ரூபா செலவாகி நமக்கு எதுவும் ஆகுமோ அப்படிங்கிற வகையில் ஒரு பய உணர்வு கூட இருக்குது. இதை தீர்க்கும் வகையில் ஒரு பல தகவல்களை விரிவாக வகையில் கூறலாமே.
மூட்டு அறுவை சிகிச்சையில் எப்படி வந்து மூட்டு மாற்று செயற்கை பொருளை உபயோகப்படுத்துகிறோம்னா, எப்படி மூட்டு எலும்பு அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதே அளவு தான் வந்து நம்மளுக்கு பின்விளைவுகள் இருக்கலாம் என்று நம்ம அறுவை சிகிச்சை செய்கிறோம். ஆனால் மூட்டு அறுவை சிகிச்சை செய்கிற நோயாளியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம், அதாவது தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி ரெண்டு முழங்காலும் பண்ணணுமா ஒரு முழங்கால் பண்ணணுமான்னு அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். கண்ணுக்கு வந்து எப்படி ரெண்டு கண் இருந்தாலும் பார்வை ஒன்று, அதே மாதிரி முழங்கால் வந்து ரெண்டாக இருந்தாலும் நடை ஒன்று தான் அப்படின்ருக்கிறப்ப நம்ம ஒன்றை மட்டும் பண்ணிவிட்டு விடவும் முடியாது, ரெண்டுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறவும் முடியாது. எனவே வந்து முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணால் நடக்க முடியாமல் போயிடணும் ஒரு பொதுவான மித்துன்னு சொல்லுவாங்க, ஒரு பயம் இல்லாட்டினா ஒரு நெகட்டிவான இது, அப்படி கிடையாது. சரியான தக்க நேரத்தில் அந்த நோயாளியை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு தாங்குகிற சக்தி இருக்கா, அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் இருதயத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு தெளிவான நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. அதை வந்து சரியான அறுவை உரங்களை வச்சு செஞ்சு இது பண்ணால் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வரும். சில நேரத்தில் சர்க்கரை வியாதி இருந்தாலே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு பேச்சு. அப்படி பார்த்தா 60% நோயாளிகள் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதியோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு தான் இருக்கும். என்னென்னா, அவங்க சர்க்கரை வியாதியை ஒரு சமநிலையில் கொண்டு வந்து அவங்க வச்சுருந்தா பண்ணலாம், இல்லை அதை சமநிலைப்படுத்திட்டு நம்ம அறுவை சிகிச்சைக்கு நம்ம அடுத்து செல்லலாம். இருதய வியாதி இது எல்லாமே இருந்தாலும் அதற்கான தக்க மருத்துவர்களும் இருக்கிற அவங்களோட ஆலோசனையும் பெற்று நம்ம வந்து அதற்கேற்ற மயக்க மருந்தை கொடுத்தும் நம்ம செய்யலாம். ஸோ இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது முழங்கால் மூட்டு. பார்வைக்கு நம்மளுக்கு கண் எப்படியோ நான் அதே மாதிரி தான் முழங்கால் மூட்டையும் நான் வந்து எல்லா நோயாளிகளுக்கும் நான் அறிவுரை செய்வேன். ஏன்னா நீங்கள் இயக்கத்தை குறைக்க குறைக்க உங்களுக்கு பல வியாதிகள் உடம்பில் சேரும். அந்த பல வியாதிகளில் முதல் மற்றும் முக்கியமானது வந்து எலும்பு சம்பந்தமான வியாதிகளே அதிகமாக இருக்கும். எலும்பு புரைன்னு சொல்லுவோம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ். எலும்பில் இருக்கிற நுண்தாதுக்கள் சத்து கம்மியாகும். நம்ம இயக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது வந்து இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும், கேலரிஸ்ன்னு சொல்கிற செரிமானம் ப்ளஸ் வந்து எரிகிற பொருட்கள் அதிகப்படுத்துறதுக்கும், இருதய சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே சரியாக இருக்கும். வந்து இயக்க சக்தி ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு மனிதன் வந்து அந்த இயக்க சக்தியிலேருந்து குறைய 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 இந்த எலும்புகள் எல்லாம் உபயோகமற்று போகிறப்ப எலும்புகள் ரொம்ப வலுவிழந்து போயிடும். நாளைக்கு ஒரு சின்ன தடுமாற்றத்தினாலும் நம்மளுக்கு வந்து எலும்பு உடைதல் ப்ளஸ் வந்து கூண் விழுதல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இயக்க சக்தி வந்து ரொம்ப முக்கியமானது. அதுவும் மூட்டு தேய்மானத்தினால் வர்றப்ப மூட்டு தேய்மானத்தை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பழையபடி அந்த இயக்கத்தை கொண்டு வந்துட முடியும். நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி தான், அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தால் அது வந்து ஓடிட்டே இருக்கும். சப்போஸ் அதை ரொம்ப நாளாக நம்ம உபயோகப்படுத்தாமல் போட்டுட்டால் எப்படி ஒரு கதவோ இல்லை ஒரு மிஷினோ அந்த இன்ஜினோ இல்லை அது அப்படியே வந்து நின்றுக்குச்சு, அதற்கு உயவு தன்மை கம்மியாயிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம திரும்ப நினச்சாலும் அந்த அசைவை கொண்டு வர முடியாது. அதற்காக சரியான முறையில் அறுவை சிகிச்சை சரியான டயத்தில் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் திரும்ப ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ முடியும்.
சார், இப்போது எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவங்கிற வகையில் பொதுமக்களுக்கு வந்து என்ன தகவல் கூற விரும்புகிறீங்க?
மூட்டு தேய்மான நாளில் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வர்றது வருமுன் தடுக்கணும். இதுதான் தாரக மந்திரம். அது வந்து விபத்து மற்றும் காபத்து காலங்களில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம உடம்பில் நடக்கிற தேய்மானங்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அது வந்து உடல் எடை பருமன் நம்ம வந்து நம்ம பராமரித்தே ஆகணும். இந்த காலத்தில் உடல் எடை பருமன் முழங்கால் மூட்டு இடுப்பு மூட்டு முதுகெலும் மட்டும் கிடையாது, எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணமே உடல் எடை பருமன் தான். அந்த உடல் எடை பருமனை அந்தந்த வயசில் என்ன இருக்கணுமோ அதை சரிப்படுத்தி வந்தால் தான் பிற்காலத்தில் உங்களால் குறைக்க முடியும். நிறையா நோயாளிகள் வந்து பிற்காலத்தில் வந்து எனக்கு குறைக்கிறதுக்கு மருந்து இருக்கா மாத்திரை இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களால நினச்சாலும் அந்த பயிற்சிகளை செஞ்சு உடல் எடையை குறைக்க முடியல. ஸோ உடல் எடை பருமன் அதிகமாகாமல் நம்ம எப்போதுமே பார்த்துக்கணும். அதற்கேற்ற உணவு முறை பழக்கம், அதற்கேற்ற உடற்பயிற்சிகள், அதற்கேற்ற மாதிரி நம்ம வாழ்வியல் முறையை மாற்றிக்கணும். ரெண்டாவது முக்கியமானது, நம்மளோட வீட்டில் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் பாத்ரூம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து உட்கார முடியாத சமயங்கள் இருக்குது, ஆனால் வசதிகளும் இல்லை அப்படின்னா சேர் மாதிரி இருக்கிற அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். தரையில் ரொம்ப உட்காந்து எந்திரிக்கிற விஷயங்கள், முழங்கால் போட்டு தான் எந்திரிப்பாங்க, அந்த மாதிரி மாறப்போ வலி அதிகமாகுதுன்னா என்ன செஞ்சால் வலி அதிகமாகுதோ அதையும் நம்ம குறைச்சிக்கிட்டா அந்த தேய்மானத்தோட வீரியத்தை குறைக்க முடியும். அதனால் அந்த வருடங்களை நம்மளால் தாண்டி தள்ளி போட முடியும். அதனால் சீக்கிரமான வயசில் அறுவை சிகிச்சைன்னு நம்ம வந்து செய்யாமல் கொஞ்சம் நம்ம அதை வந்து தள்ளி போட்டுக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் வயது ஒன்று முதிர்வுனால அதிகமாகிறப்ப ஒரு கட்டத்தில் செய்ய முடியாமையும் போயிடும். அந்த வயசு வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது. 75-80 வயசு வரைக்கும் பார்ப்போம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மயக்க மருந்து சக்தியும் உடலில் திரும்ப வந்து வலு இருக்கிற சக்தியும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்து எந்த ஒரு அறுவை சிகிச்சைனாலும் சரி, முழங்கால் மூட்டுக்கு மட்டும் இல்லை வேறு எந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுமே அவங்களுக்கு மயக்க மருந்துக்கு ஒரு ஒத்துழையாமையாகி போயிடும். அதனால் அப்புறம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முறையில் ரொம்ப கஷ்டமாயிடும். சரியான முறையில் வருமுன் தடுக்கணும். முழங்கால் மூட்டுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே வந்து தீர்வு கிடையாது, அதை வருமுன் தடுக்க பார்க்கணும். ஆரம்ப நிலை இருந்தால் அதை தக்க மருத்துவர் அணுகி அதற்கான ஆரம்ப நிலை சிகிச்சையிலேருந்து வருமுன் தடுக்கிறதுக்கான எல்லா அறிவுரைகளையும் சேர்ந்து செய்யணும். மருந்து மாத்திரை மட்டுமே வந்து உபயோகப்படாது. இயன்முறை சிகிச்சை மற்றும் நம்மளோட வாழ்வியல் முறையில் சில மாற்றங்களையும் செஞ்சுருந்தா நோயற்ற வாழ்வை நம்ம வாழ்ந்து காட்டலாம்.
சார், இப்போ மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலி அப்படிங்கிற வகையில் அதுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை சரி பண்ணக்கூடிய விதங்கள் என்ன, நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற வகையில் நம்ம என்னெல்லாம் இருந்துக்கிட்டால் எப்படி நல்லது அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் கூறியமைக்க புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார்,
உலக மூட்டு தேய்மான நாளில் இன்று புதுகை பண்பலை சார்பாக அதற்கான தகுந்த அறிமுறைகளையும் அதற்கான தகுந்த நெறிமுறைகளையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பளித்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும் புதுகை பண்பலை வானொலிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை எலும்பு மூட்டு மற்றும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் ராஜ்குமார் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.